வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் வாழையில் நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை கூறுவதற்காக நம் நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பலப்பயிர்கள் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் மனோரஞ்சிதம் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து வாழையில் நோய் மேலாண்மை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி. வாழை பயிர் வந்து இப்போ இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது, அதாவது சாகுபடி செய்கிற இதுலேயும் சரி பரப்பளவுலேயும் சரி அதிகப்படியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னுமே முன்னிலைப்படுத்தி, அதாவது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது ஒரு ஏக்கரில் இல்லை ஒரு சென்டில் இவ்வளோ மகசூல் எடுக்க முடியும் அதிகப்படியாக அப்படிங்கிறதுல வந்து மூணாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. இன்னும் முதலிடத்தை நோக்கி கூட நம்ம போகலாம். அதுக்கு ஆனால் அந்த முதலிடத்தை போக முடியாமல் தடுக்கிற காரணிகள் பார்த்திங்கன்னா, ஒன்று நோய், இன்னொன்று வந்து பூச்சிகள், இதெல்லாம் வந்து நம்மளை தடுக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காற்று, சில நேரங்களில் காற்று அதிகப்படியாக வந்து உங்களுக்கு வாழைகளை சாய்ச்சிருது. இதில் வந்து முதல்ல வந்து நோய் மேலாண்மை முறைகளை பற்றி பார்க்கலாம். நோய் மேலாண்மை முறைகளில் முக்கியமான நோயாக நம்ம எல்லாருமே பார்க்குறது வந்து வாடல் நோய். வாடல் நோய் வந்து முற்காலத்தில் நம்ம வந்து ரஸ்தாளி பழம் தான் அதிகப்படியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது இனிப்பு நல்லாயிருக்கும், அது மாதிரி சுவை வந்து நல்ல ஒரு இனிமையான சுவை. அந்த ரஸ்தாளி பழமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு காரணம் வந்து ஏன்னா போட்டாலே வாடல் நோய் வந்துருன்றவாங்க. அடுத்தபடியே இப்போ பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளியும் நெய்ப்பூவனும் அதிகப்படியாக நம்ம விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இனிப்புத்தன்மையினால் இந்த நோய் வாடல் நோய் தாக்கம் வந்து அதில் வந்து அதிகப்படியாக வந்துட்டுருக்குது. கற்பூரவள்ளி போடுற விவசாயிகளும் நாளுக்கு நாள் அம்மா அது போட்டால் எங்களுக்கு வாடல் நோய் வந்துருங்கிற சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து அவங்க பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த வாடல் நோயை எப்படி மேலாண்மை பண்ணலாங்கிறத பத்தி சில துளிகள் சொல்றேன். முதல்ல வந்து நம்ம நடவு செய்யும் போதே நம்ம எல்லாமே கிழங்க வந்து தோல் சீவிடணும். ஏன்னா இது வந்து நூற்புழுக்கள் தான் முதல்ல கிழங்குல உள்ள வேர்பகுதியில் ஒரு துளை அமைச்சு கொடுக்கும். அந்த துளை வழியா தான் இந்த வாடல் நோய் காரணி அந்த கிழங்குக்குள்ள உள்ள போக முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நூற்புழு தாக்கம் இல்லாம, அதாவது வேர் வழியா இருக்கிற பூசணங்களின் இதையும் நம்ம தடுக்கணும்னா கிழங்கை வந்து நல்லா சீவிடணும். வாழைக்கிழங்கு அதாவது தேர்வு செய்கிறதும் அது கூட முக்கியம். அதாவது தாய் போல் பிள்ளை, நூலை போல் சேலைம்பாங்க. தாய் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் கன்று. அதே மாதிரி தான் இந்த வாழையிலையும் பார்த்திங்கன்னா, நோய் தாக்கப்படாத வயல்களிலிருந்து நீங்கள் கிழங்கை தேர்வு செஞ்சீங்கன்னாவே 75-90% வந்து நோய் தாக்கத்தை நம்ம குறைக்கலாம். இந்த வாடல் நோயோட தாக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். அடுத்தபடியாக கிழங்கை சீவுறது சொன்னேன். இந்த கிழங்கை வந்து மேல்புறம் தோலை நல்லா அகற்றிட்டு இந்த கிழங்கை வந்து 40-45 நிமிஷம் நம்ம கார்பன் டைசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது 1 கிராம் 1 லிட்டர் கணக்கு. இப்போ அம்மா 500 லிட்டர் ட்ரம்மு இல்லை 250 லிட்டர் ட்ரம் எடுக்கிறீங்கன்னா 1/4 கிலோ, அதாவது 250 கிராம் நம்ம கார்பன் டைசியமை உள்ளே கலக்கணும். கூட வந்து மோனோக்ரோட்டோஃபாஸு 1 மில்லி 1 லிட்டருங்கிற அளவில் இப்போ இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மோனோக்ரோட்டோஃபாஸ் கார்பன் டைசியமும் சேர்ந்து கலந்து அந்த ட்ரம்மில் வச்சுக்கிட்டு இந்த கிழங்குகளை உள்ளே போட்டு ஊற வைக்கணும். அதாவது 30-45 நிமிஷம் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச பின்னாடி அந்த கிழங்கை வெளியில் எடுத்து அந்த கிழங்கு ஒரு வயல்லையோ ஒரு புற குழியில் சேறு கலக்கி வச்சுக்கணும். சேருங்கிறது எதுக்குன்னா ஒரு போர்வம் மாதிரி போத்துறதுக்காக. அதாவது நேரடியாக நம்ம இந்த நூற்புழு கட்டுப்படுத்தக்கூடிய கொரோனா மருந்தை நேரடியாக கிழங்கு மேலே போட்டோம்னா நல்லா ஒட்டிக்காது. அதுக்காக தான் ஒரு சேறு குழப்பி வச்சுட்டு அந்த சேத்துக்குள்ளே இந்த கிழங்கை வந்து அப்படியே உள்ளே விட்டு எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேறு வந்து அந்த கிழங்கினுடைய மேற்புறத்தில் ஒரு போர்வம் மாதிரி போத்திரும். அந்த சேறு மேலே லேசாக ஒரு தீப்பெட்டி அளவு நம்ம கொரோனா மருந்து ஃபிரடான்னு சொல்லுவோம். அந்த கொரோனா மருந்து இப்போ வந்து வேலம் ப்ரைம்னு ஒன்று வந்திருக்கு. அந்த கொரோனா மருந்தை வந்து ஒரு தீப்பெட்டி அளவு 40 கிராம் அளவுக்கு ஒரு கிழங்கு மேலே தூவி நம்ம குழியில் நடணும். அந்த குழியில் அதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்கலாம், இல்லை அந்த வயலை எப்படியெல்லாம் நம்ம மேற்பாங்க, அதாவது இன்னும் நல்லபடியாக சீராக வைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல நம்ம எந்த பயிர் போட்டாலும் பயிரை எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதில் சனப்பை கொழிஞ்சி தக்கப்பூண்டு இடையில போட்டு உள்ளே உழுது விடுங்க. இது வந்து பயிரோட, அதாவது நிலத்தினுடைய தன்மை, ஆர்கானிக் கண்டென்ட்னு சொல்லுவோம், அதாவது கரிமச்சத்தின் அளவை வந்து அதிகப்படியாக கொண்டு வரும், அதை உள்ளே விட்டு விழுகும்போது. ரெண்டாவது, உழுததுக்கப்புறம் குழி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த குழிக்குள்ள வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா பசுஞ்சாணம் நல்லா மக்கிய துளு உரம் வந்து அந்த குழியில் போடலாம். வேப்ப முன்னாக்கு போட்டிங்கன்னா 1/2 கிலோ, அதாவது 250 கிராம் அந்த குழிக்குள்ளே போட்டு இந்த நேர்த்தி செஞ்ச விதைக்கிழங்குகளை அதுக்குள்ளே நடணும். நட்டு இப்போ நம்ம செஞ்சது வந்து நம்மளுக்கு 1 மாசத்துலேருந்து 2 மாசம் வரைக்கும் நல்லாவே பாதுகாப்பு கொடுக்கும். நூற்புழு தாக்கம் அந்த பக்கம் போகாது. அதே மாதிரி பூசணங்கள் வந்து உள்ளே போனாலும் இருந்தாலும் அழிஞ்சிரும் சரிங்களா. நல்ல கிழங்காகத்தான் நீங்கள் தேர்வு செஞ்சுருப்பீங்க, ஏன்னா நான் சிறந்த வயலேருந்து எடுக்க சொல்லிடணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது மாசத்தில் 5வது மாசத்தில் 7வது மாசத்தில் அல்லது 2வது மாசம் 4வது மாசம் 6வது மாசம் இந்த கால இடைவெளியில் இந்த கார்பன் டை ஆக்சைடு மருந்தை 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி இந்த செடியை சுற்றி ஊற்றலாம், தூரில் ஊற்றலாம். அல்லது எங்களால் தூரில் ஊற்றினா மருந்தோட அளவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா மாத்திரை குப்பிகளில் அடைச்சி கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது மாத்திரை குப்பினா ஜெலட்டின் கேப்சூல்ஸ் வந்து நம் கடைகளில் விற்கும். அதாவது நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த டியூப் மாத்திரையை சாப்பிடுவோம். அந்த டியூப் மாத்திரையில் டியூப் மட்டும் வாங்கிட்டு அது வந்து ஜெலட்டினால் உண்டான ஒரு மாத்திரை டியூப்ஸ், அந்த டியூப்குள்ளே வந்து 60 மில்லிகிராம் சூடோமோனாஸ் இப்போ நீங்கள் இயற்கை விவசாயினா போட்டுக்கலாம், அல்லது பேசல சப்டலஸ் ரெண்டில் ஏதோ ஒரு கல்ச்சரை 60 மில்லிகிராம் உள்ளே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மருந்து மூலமாக தான் கட்டுப்படுத்துகிறோன்னா 60 கிராம் கார்பன் டை ஆக்சைடு பவுடரை வந்து உள்ளுக்குள்ள அந்த குப்பிகளில் அடைச்சி அந்த குப்பியை வந்து எந்த இடத்துக்கு போடணுன்னா கிழங்கில் 45 டிகிரி சாய்மானத்தில், ஏன்னா நேராக குத்துனா கிழங்கோட நடு சென்டருக்கே போயிடும். அப்போ வந்து மத்திய பகுதிக்கு போகும்போது நம்ம கிழங்கு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் 45 டிகிரி சாய்மானத்தில் ஒரு துளைப்பான் மூலமாக ஒரு துளை இட்டு அந்த துளை வழியாக இந்த கேப்சூல் அதாவது மாத்திரை குப்பிகள், அதாவது நீங்கள் ஒன்றா நீங்கள் வந்து கார்பன் டைசம் போட்டிருப்பீங்க இல்லைன்னா பேசில செப்டிலஸோ இல்லை சுடோமோனாஸோ ஏதோ ஒன்று போட்டிருப்பீங்க, அந்த குப்பிகளை வந்து உள்ளே வச்சு அமுத்தினதுக்கப்புறம் அந்த துளையை வந்து கண்டிப்பாக களிமண் கொண்டோ அல்லது ப்ளூ காப்பர் பசை கொண்டோ அடைக்க வேண்டும். ஏன்னு சொல்றேன்னா இந்த துளை வந்து தண்டோட வாஸ்தை வெளியே கொண்டு வரும். அப்போ வந்து தண்டு வண்டு சாரி கிழங்கு வண்டி வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். அதனால் கிழங்கு வண்டு உள்ளே போகாமல் இருக்கணுங்கிறக்காக அந்த துளையை கண்டிப்பாக அடைக்கணும். இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணினா தான் நம்ம கற்பூரவள்ளி ஆகட்டும் கதலி ஆகட்டும் நம்ம நல்ல மகசூல் எடுக்க முடியும், வாடல் நோய் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். சரி, வாடல் நோய் எந்தெந்த மூலமாக பரவுது எப்படி நான் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாடல் நோய் வந்து மண்ணு மூலமாக கூட பரவும். அதாவது நீங்கள் மண் வாடல் நோய் தாங்கிய இடத்துலேருந்து நடந்து அந்த கால் பகுதியில் மண் ஒட்டி இருந்ததுன்னா நீங்கள் நல்ல இடத்துல போய் நின்று அந்த மண்ணை தூவ உங்கள் கால்லேருந்து கீழே உதிர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக அந்த மண்ணில் வந்து அந்த நோய்காரணிகள்லாம் இருக்கும், அது வந்து நோயை உண்டு பண்ணும். அப்படி ஒரு விதத்தில் பரவலாம். அல்லது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மண்வெட்டி கடப்பாறை இதிலெல்லாம் மண் துகள்கள் ஒட்டியிருக்கலாம். இந்த மண் துகளோட நோய்காரணிகள் கூடவே சேர்ந்து வந்து அடுத்த இடத்துல நல்ல இடத்துல வேலை செய்யும் போது இந்த துகள்கள் அந்த இடத்துல போய் தங்கலாம். 2. 3வது வந்து நம்ம இப்போ பெரும்பாலாக பெருவாரியான விவசாயிகள் வந்து ட்ரிப்பு அதாவது சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறோம். சொட்டு நீர் போடாமல் இன்னைக்கு வரைக்குமே சில விவசாயிகள் வந்து இப்போ வந்து நீர் பாய்ச்சி முறை வச்சுருக்காங்க. இந்த நீர் பாய்ச்சிற முறையில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்கப்பட்ட வயல்களிலிருந்து தண்ணீர் நல்ல வயலுக்கு பாயும்போது அந்த தண்ணீர் வழியாக நோய்க்காரணி தூக்கி செல்லப்பட்டு நோய் இல்லாத இடத்தில் கூட நோய் பரவும். சரி, நீங்கள் ஏன் இவ்வளோ வலின்னு வரும்னு சொல்றீங்க, அப்ப இந்த பூசணம் வந்து எத்தனை வருடங்கள் மண்ணில் உயிர் வாழும்? ஆமா, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மித்த பூசணங்களை காட்டிலும் இந்த பூசணம் குறைஞ்சது 35-40 வருஷம் வரைக்கும் குறைந்தபட்சம் உயிர் வாழும், மண்ணில் உயிர் வாழும். அதனால நம்மளோட வாழ்க்கை கூட நிரந்தரமானதா இல்லையாங்கிற தெரியாது, ஆனா இந்த பூசணத்துடைய வாழ்க்கை உள்ள வந்துருச்சுன்னா ஒரு நிரந்தரமான பூசணம். நீங்க அதுக்கப்புறம் 35 வருஷம் கழிச்சு வாழை பயிரிட்டீங்கன்னாலும் இந்த நோய் தாக்கம் வரலாம். அப்போ நான் இதை கட்டுப்படுத்தவே முடியாதா, தெரியாமல் இந்த வருஷம் வந்துருச்சு என் வயலில் முழுக்க வந்துருச்சுங்க வாடல் நோய், நான் இதை எப்படி கட்டுப்படுத்துறது? கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். நீங்கள் கிழங்க தோண்டிடுறீங்களே, நோய் தாக்கம் வந்துருச்சு, நோயை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நோயை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது நோய் தாக்கம் வந்து மட்டையோட அதாவது சூடோஸ்டெம்னு சொல்லுவாங்க, அதை தண்டு பகுதியின் அடிப்பகுதியில் ஆங்கில எழுத்து வி வடிவத்தில் வெடிச்சிருக்கும், தண்டு வந்து வெடிக்கும். அடுத்தது வந்து இலைகளோட காம்புகள்லாம் ஒடிஞ்சு ஒரு ஸ்கர்ட் எப்படி தொங்குதோ அது மாதிரி தண்டை சுற்றிலும் இலைகள் மஞ்சள் நிறமாகி ஒடிந்து தொங்கும். இது ரெண்டும் வெளிப்புற அறிகுறி. உள்புற அறிகுறின்னு பார்த்தோம்னா உள்ள கிழங்க நோண்டி போட்டு குறுக்கு வாட்டில் வெட்டுறோன்னு வைங்களேன், குறுக்கு வாட்டில் வெட்டும்போது கிழங்கினுடைய நிறம் வந்து வெள்ளையிலிருந்து அதாவது மஞ்சள் அல்லது பழுப்பு நிறம் ப்ரௌன் கலர் சொல்லுவோம், பழுப்பு நிறத்தில் மாறி இருக்கும். கிழங்கு வெள்ளையாகவே இல்லைன்னாவே நீங்கள் வாழையில் ஒரு முடிவுக்கு வந்துடலாம், ஏதோ தாக்கம் வந்துவிச்சு, நம்ம இனி பாதுகாப்பு முறைகளை கையாளணுங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு அறிகுறி, முக்கியமான அறிகுறி. வாழையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு வாழையை வந்து கிழங்கையோ தண்டையோ பிரித்து செக் பண்ண தயங்காதீங்க, ஏன்னா அதில் பார்த்தோம்னாவே அதில் வந்து பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது நான் சொல்கிறது இந்த கிழங்கில் வந்து வெடிப்பு தண்டு வெடிப்பு கிழங்கில் நிறமாற்றமெல்லாம் இருக்குது அப்படி, இந்த நோய் தாக்கப்பட்ட கிழங்கு அதே வயலில் விட்டு மறுபடியும் உள்ள உழுது விடக்கூடாது, டிஸ்கை போடக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த கிழங்கை தனியாக நோண்டி எடுத்து வயலிலிருந்து தூர அப்புறப்படுத்தி எரித்து விட வேண்டும். அந்த கிழங்கை தோண்டின இடத்துல சுண்ணாம்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த காலத்துலலாம் வீடு பூசுவோம் சுண்ணாம்பு, கிழிஞ்ச சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். கிழிஞ்ச சுண்ணாம்பு தண்ணியை வந்து நல்லா கரைச்சி ஒரு 4 லிட்டர் 3 லிட்டர் அந்த கணக்கில் நீங்கள் வந்து உள்ளே ஊற்றிடலாம். அந்த குளியில் ஊற்றும் பொழுது அந்த நோய்க்காரணிகள்லாம் வந்து கண்டிப்பாக அழிஞ்சிரும். அதுக்கப்புறமா நெல் போடுற விவசாயிகள்னா இந்த நோய்க்காரணி தங்குறது வாய்ப்புகள் இல்லை. இப்போ திருச்சி மாவட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை தொடர்ந்து நெல் போயிடுவாங்க, அப்படி நெல் போகும்போது இந்த பூசணம் வந்து தன்னால் அழிஞ்சு போயிடும். சில கோபியில் கூட சில இடங்களில் வாழை தொடர்ந்து நெல் பயிரிடுறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் இந்த நோய் தாக்கம் வந்து அறவே ஒழிச்சிடலாம். அதாவது 6 மாதம் தண்ணி தேங்கி நிற்கும் போது கண்டிப்பாக இந்த பூசணம் வந்து மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடும். ஆனால் அடுத்தது நெல் போட முடியாத விவசாயிகளுக்கு தான் நான் சொல்கிறது, அதாவது கிழங்கு தோண்டி எரிச்சிருங்க, அந்த இடத்துக்கு சுண்ணாம்பு தண்ணியை ஊற்றிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக ட்ரைகோடர்மா விரிடியோ அல்லது சூடோமோனாஸோ அல்லது பேசிலஸ் சப்டைலஸோ ஏதோ ஒன்றில் 1 கிலோ 1 ஏக்கருக்குங்கிற விதத்தில் கடைசி உழவுல நல்லா வயல் முழுக்க வீசி விட்டுருங்க. 1 கிலோங்கிறது 2 கிலோ கூட வீசி விடலாம். அப்படி வீசும் பொழுது அந்த நோய் உண்டாக்கக்கூடிய காரணிகள் நோய்க்காரணிகள் எல்லாம் இறந்துரும், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த வாடல் நோயை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா சருகு நோய். உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது சருகடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். அதாவது கோபி வட்டார பகுதிகளில் அந்த ஆற்றுப்படுகையில் இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கரூர் இந்த காவிரி ஆற்று தண்ணி எங்கெங்கே போகுதோ அதிகப்படியாக இருக்குது. இந்த வருடம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தொடர்ச்சியான மழை கிடைத்ததுனால எல்லா பகுதிகளிலுமே இந்த இலைப்புள்ளி நோய் சருகு நோய் அதிகப்படியாக இருக்குது. இது வந்து ஒருத்தர் மட்டும் மருந்து அடித்தா இந்த நோய் கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். யாராவது ஒருத்தர் வயலில் நோய் இருந்தாலும் அந்த பூசணம் நோய்காரணி வந்து காத்துல பறந்து அடுத்த வயலுக்கு கண்டிப்பா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் காத்துல டிராவல் பண்ணி போய் பார்க்கும். அதனால கம்யூனிட்டி அப்ரோச், அதாவது சமுதாயமா நம்ம ஒண்ணு கூடி கண்ட்ரோல் பண்ணோம்னா தான் இதை கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த மாதிரி நோய் தாக்கம் வருது, என்ன பண்றது? சருகு நோய் வந்து எடுத்த உடனே சடனா, அதாவது உடனே உங்களுக்கு வந்து உச்சி வரைக்கும் வராது. நம்மளுக்கு வந்து வாழையில வந்து பழம் நல்லா திரண்டு வரணும்னா குறைஞ்சது 9 இலையிலிருந்து 10 இலையாவது குறைஞ்சபட்சம் வேணும். அப்ப இருந்தாதான் உங்களுக்கு தார் ஓரளவுக்கு வண்ணம் கிடைக்கும். ஆனா இந்த சருகு நோய் வந்ததுன்னா 7-8 இலை வந்து சர்வசாதாரணமா நம்மளுக்கு கரைஞ்சு போயிடும். பழம் வந்து பிஞ்சிலேயே பழுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பழம் வந்து முத்துறதுக்கு முன்னாடியே வந்து பழுத்து போயிடும், இல்லைன்னா பழம் வந்து ஊராது. அப்போ இந்த இலைகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுனா கீழ்ப்புறை இலையில தான் முதல்ல அறிகுறி தோணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இலையா முன்னேறிட்டே வரும். இப்ப நீங்க அடி இலையில மொத இலையில வந்தோடனே மொத இலையில ஒரு இலையோட மொத்த பரப்பு வந்து 100% எடுத்துட்டோம்னா அந்த ஒரு 20% 50% இலை பரப்பு வந்து உங்களுக்கு நோய் தாக்கம் அடைஞ்சிருச்சுன்னா உடனே அந்த இலையை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தி தீயிட்டு கொளுத்த வேண்டும். அப்புறப்படுத்துறதுன்னா வயலுக்குள்ளேயே அறுத்து போடக்கூடாது. வயலுக்குள்ளே அறுத்து போட்டோம்னா என்ன ஆகும்னா வயலில் இருக்கிற அந்த இலையில் இருக்கிற பூசணங்கள் வந்து திருப்பி காற்றுல பறந்து மறுபடியும் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வரும். சரிங்களா. இல்லை வயல் வரப்பில் நான் பக்கத்தோட்டத்து வரப்பில் போட்டுட்டேன் அப்படின்னா அங்கேருந்து காற்றுக்கு தெரியாது இந்த தோட்டம் அந்த தோட்டங்கிறதெல்லாம். ஸோ இது மாதிரி திருப்பி உங்களுக்கே தான் வரும். அதனால் அந்த மாதிரி இலைகளை மொதல் இலையில் வரும்போதே அப்புறப்படுத்தி அதை எல்லாத்தையும் குமிச்சு தீ வச்சுருங்க சரிங்களா. இயற்கை விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு தீ வைக்கிறது நல்லது கிடையாது, அந்த இடத்துல இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகள்லாம் போயிடும் அப்படின்னு. நல்லது தாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா குழியை தோண்டி குழியில் பதிச்சிடலாம். உள்ள புதைக்கும் பொழுது இந்த இலைகள் மத்தியின் மீண்டும் உரமாவே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க பண்றதுனாலும் பண்ணலாம். சரி, ரெண்டாவது இலை முத இலையில வந்ததுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, இனி ரெண்டாவது இலை மூணாவது இலை நாலாவது இலை அடியில இருந்து மேல வரைக்கும் வந்துருச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து ப்ரொபிகோனசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இது வந்து நீங்க எல்லாம் டில்ட்டு கூட சொல்லுவீங்க, நிறைய பேர்கள்ல விக்குது மார்க்கெட்ல. சோ இந்த ப்ரொபிகோனசோல் கூட நம்ம பெட்ரோல் இருந்து தனியா ஒரு எண்ணெய் பிரிச்சு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்க கூடிய ஒரு மினரல் ஆயில், அதாவது மினரல் எண்ணெய். இந்த எண்ணெயை வந்து 10 மில்லி கூட 1 மில்லி ப்ரொபிகோனசோல கலந்துகிட்டு 1 லிட்டருக்கு நான் கணக்கு சொல்றேன், 1 லிட்டருக்கு 10 மில்லி எண்ணெய் 1 மில்லி ப்ரொபிகோனசோல் கலந்துட்டு நம்ம தெளிக்கலாம். எந்த மருந்து நீங்க தெளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கதர் கடையில கதர் சோப்பு வாங்கிக்கோங்க. கதர் சோப்பை வாங்கி தண்ணியில கரைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கதர் சோப்பு வந்து நீங்க கரைக்கிற மருந்தை தண்ணி கூட கலக்கறதுக்கு ஈஸியா ஒரு பாலம் மாதிரி அமைச்சு கொடுக்கும் சரிங்களா. அப்போ முதல்ல கதர் சோப்போ இல்லை ஒட்டும் திரவம் சாண்டோ விட்டு போட்டுக்கலாம், டீ பால் போட்டுக்கலாம், எதுனாலும் சரி. நீங்கள் 1 மில்லி டீ பால் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொபிகோனசோல் வந்து 1 மில்லியும் 10 மில்லி மினரல் ஆயில், இந்த பெட்ரோலியத்திலேருந்து வர மினரல் ஆயில் கலந்து நீங்கள் வந்து 1 லிட்டருக்கு நான் கணக்கு சொல்கிறேன், அப்போ 10 லிட்டர் டேங்க்கு 10 மில்லி ப்ரொபிகோனசோலும் 100 மில்லி ஆயிலையும் கலந்துக்கணும். முன்னாடி ஒரு கதர் சோப்பை கலந்துருப்பீங்க சரிங்களா. இதையை வந்து தெளிக்கணும். எத்தனை நாளில்? 10 நாள் இடைவெளியில் தெளிக்கலாம், 3 தடவை தெளிக்கணும். இது வந்து குறைந்தபட்சம் 2 இலை 3 இலை இருக்கும்போது நோய் தாக்கம் அடைஞ்சிருந்ததுன்னா பண்ணலாம். இதை விட 7 இலை 6 இலைக்கிட்டேலாம் போகிற அளவுக்கு மித்தவங்க காட்டில் இருக்குது, எங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு பயமாக இருக்குது, நான் ஆற்றுப்படுகையில் இருக்கிறேன், எனக்கு வந்து நோய் தாக்கம் அதிகமாக வருஷம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே மருந்தை தயவு செய்து உபயோகிக்காதீங்க. ஏன்னா எதிர்ப்பு திறன் உண்டாகிடும். அப்போ வந்து 3 மருந்தை மாற்றி மாற்றி அடிக்கணும். அதாவது உங்ககிட்ட எல்லாம், அதாவது அந்த காலத்தில் இருக்கிற மருந்துகள் கைவசம் இருந்தாலும் அதையும் உபயோகிச்சுக்கலாம். அதாவது சொல்கிற மருந்து எல்லாமே இதுக்கு கேட்கும், காப்பர் ஆக்சி குளோரைடு கேட்கும், போர்டோ மிக்சர் கேட்கும், மான்கோசப் கேக்கும், ப்ரொபிகோனசோல் கேக்கும். இப்ப வந்து கலப்பு மருந்துகள்லாம் கிடைக்குது. அதாவது ஒரு ஊடுருவி பாயும் மருந்து கூட ஒன்று வந்து அந்த இடத்துலயே தொடு மருந்து வந்து நல்லா கேக்குது. அதாவது கார்பன் டைசமும் மேங்கோசெப்பும் கலந்த மருந்து இன்னைக்கு கிடைக்குது. அதே மாதிரி ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் பிளஸ் டியூபகோனசோல், நீங்களாம் நேட்டிவ் ஒன் கூட சொல்லுவீங்க, அந்த மருந்து கூட இருக்குது. இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி ஏதோ ஒரு 2 கெமிக்கல் எடுத்து வச்சுக்கோங்க, 2 கெமிக்கல் இல்ல 3 கெமிக்கல் குறைஞ்ச வச்சா எடுத்து வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி அடிங்க. அதாவது 10 நாள் இடைவெளியில் நோய் அதிகப்படியாக இருக்கிற இடத்துக்கு 3 கெமிக்கல் மாற்றி 3 முறை அல்லது 6 முறை இன்னைக்கு கார்பன் டைசம்னா நாளைக்கு வந்து கார்பன் டைசமும் மேங்கோசெப்பும், அதாவது அடுத்த 10 நாள் கழிச்சு, அதுக்கடுத்த 10 நாள் கழிச்சு ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் பிளஸ் டியூபகோனசோல் அடிக்கலாம் சரிங்களா. இது வந்து தொடர்ச்சியாக அடிக்கணும். அதாவது நோய் தாக்கம் அதிகம் உள்ள இடங்களில் நான் சொல்கிறது, ஏன்னா அப்போ தான் கட்டுப்படியாகும். நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காய் கிடைக்கும், இல்லைன்னா கட்டுப்படியாகாது. நோய் தாக்கம் குறைந்த இடங்களில் ப்ரொபிகோனசோல் மட்டும் போதும், இதை விட எனக்கு நோயே வராது, ஒன்றும் நான் இயற்கை விவசாயம் பண்ணணும்னா மினரல் ஆயில் மட்டும் போய்க்கோங்க. இந்த மினரல் ஆயில் அப்போ என்ன வேலையை பார்க்குது? மினரல் ஆயில தெளிக்கும் பொழுது இலையின் மேற்பரப்பில் ஒரு திரவம் ஒட்டு திரவம் மாதிரி ஒட்டிக்குது, லேசாக திரவமாட்ட ஒட்டிக்குது. அந்த திரவம் வந்து இந்த பூசணம் வந்து உள்ள நுழையிறத வந்து தடுக்குது, இலைக்குள்ள நுழைய விடாம தடுக்குது. அதனால தான் வந்து இந்த எண்ணெயை உபயோகிக்கிறாங்க. அல்லது நீங்க வந்து மினரல் ஆயில் கூட மாத்தி கூட சூடோமோனஸோ இல்ல பேசிலசெப்டிலஸோ ஏதோ ஒரு பாக்டீரியா திரவம் வந்து மாத்தி அடிச்சுக்கலாம் இயற்கை விவசாயிகள்லாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது வந்து நான் சொன்ன ஒரு சமுதாய முறையில தான் இதை பின்பற்றணும். ஒரு விவசாயி முறைய பின்பற்றி விட்டு மித்த விவசாயிகள் அப்படியே விட்டாலும் தப்பாகும். ஏன்னா இது கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம், காத்துல பறக்கக்கூடிய ஒரு நோய் தொற்று சரிங்களா.
வாழையில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் முதல் பகுதியில் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் வாழையில் ஏற்படும் மற்ற நோய்களையும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை வாழையில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.